நானும் இடம் பேர் வாழ்ந்தான் இப்படி எல்லாம் போற தாக்குதல் நடந்தது.
உங்கள் சகோதரனாக நேச கரங்களில் நீட்டுகிறேன்.
எங்கள் உணர்வுகளை, எங்கள் அவலங்களை, எங்கள் ஆதங்கங்களை, எங்கள் காயங்களை, எங்கள் வேதனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்க.
நிராஜ் டேவிட் வள்ளங்கு உண்மைகள்.
ஒரு முக்கியமானதும் இன்றைய காலகட்டத்திற்கு மிக மிக அவசியமானதுமான ஒரு விடயம் பற்றி இன்றைய உண்மைகள் பெட்டக நிகழ்ச்சியில் நாம் ஆராய இருக்கின்றோம். முன்னை நாள் போராளிகளுடைய இன்றைய நிலை உண்மையில் மனம் திறந்து கூறுவதாக இருந்தால் முன்னாள் போராளிகள் இன்று நடுத்தருவில் அனாதைகளாக நின்று கொண்டிருக்கின்றார்கள்.
வட்டவாரில இருந்து அவங்க கொண்டு வந்து அங்க இருந்து எங்களோட உறவுகள் எங்களோட அம்மா அப்பாவோட புகழ்வு கிடைக்கிறது நான் கஷ்டப்பட்டுனேன். ஏன்னா ரெண்டு காலம் இல்ல, அதான் மிகவும் கஷ்டப்பட்டு நான் சாப்பாட்டுல இருந்து டோய்லெட் அப்புறம் எப்படி டோய்லெட் குடிக்கிற வசதி எல்லாம் சிக்கன கஷ்டமா இருந்தது. எனக்கு உறவுகள் இல்ல, உறவினர் இல்லாததால என்ன கொண்டு போய் குளிப்பாட்டுறதுக்கோ டோய்லெட் கொண்டு போடுறதுக்கோ யாரும் இல்லை. அது மிகவும் சிரமப்பட்டு நான் அது அழுங்கிறது ராணுவத்தின் ராணுவம் அவங்க அவங்க சொந்த ஊர்களுக்கு விட்டபடியா எந்த தூரம் வந்து நான் என்னோட உறவுகள் வீட்டை விட்டு இருக்கிறாங்க. இப்பவும் வீட்டை விட்டு நான் எந்த அப்பாவோட தான் இருந்தேன். அம்மா இல்ல, அம்மா வந்து சின்ன வயசுல வந்து நான் மூணு மாதத்துல வந்து எங்கட மறந்துட்டா. அப்ப அப்பாவோட அப்பா எங்களை வீட்டு பராமரிச்சு இருந்தவன். இப்ப தை மாதம் வெள்ளம் சரியான மழை அதுல வெள்ளத்துல எங்கட பிறந்துட்டேன். இப்ப நான் சரியா சிரமப்படுறேன். ஒருவரும் இல்ல, ஒரு அக்கா சின்ன அக்கா இருக்காங்க, அவங்களும் திருமணம் இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு அதுக்கார வீட்டுல இருந்து இருக்கிறேன். எனக்கு வந்து எந்த ஒரு வசதியும் தெரியல. மற்றது வந்து நான் அக்கா அவங்களோட இருக்கிறபடியா அவங்க சாப்பாடு உடையாளர்கள் தருவாங்க. அந்த வரக்கூடிய எனக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. எந்த கையில எனக்கு எந்த ஒரு தொழில் இருந்தா நான் எந்த தேவையில பூர்த்தி செய்வேன். சிரமப்பட்டு இந்த கால இல்லாத மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்போம். அப்பா இல்லாத கஷ்டப்பாடு
முன்னாள் போராளிகள் என்கின்ற பேர் அடையாளத்தில் அழைக்கப்படுகின்ற அவர்கள் வானத்தில் இருந்து வந்து குதித்தவர்கள் கிடையாது. அவர்கள் வேற்று கிரகத்தில் இருந்து வந்தவர்களும் அல்ல. என்னுடைய சகோதரன், உங்களுடைய சகோதரி, அவருடைய மகன், இவருடைய மகள், இவர்கள்தான் இந்த முன்னாள் போராளிகள். எங்களை காப்பாற்றுவதற்காக தங்களையே அர்ப்பணிக்க முன்வந்த உத்தமர்கள் இவர்கள். தாங்கள் இறந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தங்களை போராட்டத்திற்கு அர்ப்பணித்த உன்னத தியாகிகள் அவர்கள். ஆனால் இப்படிப்பட்ட நமது குழந்தைகளை இன்று நாங்கள் நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து நிர்கதியாக நிற்க வைத்துள்ளோம். அவர்களை கிட்டத்தட்ட முழுவதுமாகவே கைவிட்டு விட்டோம். நமது எதிரிகளிடமே அவர்களை கையேந்து வைத்துள்ளோம். தமிழ் தேசியம் என்றும் நமது இனத்தின் விடுதலை என்றும் போராட்டம் என்றும் புலம்பெயர் மண்ணில் இருந்து வாய் கிளிய கத்திக் கொண்டு திரிகின்ற ஒவ்வொரு தமிழனும் வெட்கப்பட வேண்டிய தருணம் இது.
நான் வந்து 1991 போராட்டத்துக்கு போராட போய் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு சகல இடமும் நான் போராளியா இருந்து போராட்டத்திலிருந்து போராடி கொண்டிருந்தாங்க. தொழில்நுட்ப பிரிவில் இருந்தான் படையணியில் சால் சென்னி படையணி ஆரம்ப காலத்தில் உருவாக்கப்பட்ட படையணியில் இருந்து அதில் காலில் காலில் காயப்பட்டு முறிஞ்சி அப்படி இருந்து வயிற்றில் காயப்பட்டு அதன் பிற்பாடு வேறு படையணியில் தொழில்நுட்ப பிரிவில் இருந்து பின் அதில் இருந்து ஒரு விளையாடுவேன் சொல்லி நிறைய வேலை திட்டங்கள் இருந்தப்பில் ஒரு தவறுதான் தவறுதான ஒரு வழி இது இல்லை. அங்கு தான் எனக்கு இப்போ கண் தென்னும் பாதிக்கப்பட்டிருந்தது. ஒரு கண் முழுமையாக இல்லை. ஒரு கண் ஒரு அடையாள ஒரு ஆள் அடையாளம் பாடக்கூடிய நிலையிலையும் இல்லை, எழுத வாசிக்கவோ அதுவும் இல்லை. இப்ப நான் இருக்கிற இடத்துல என்ன மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுல இருக்கின்ற நிலைமை. இல்ல நான் வந்து கங்கையும் போறேன்னா கூட புதுசாக அவரிடத்துக்கு போன ஒரு ஆள் உதவி போகணும் அப்படியாது ஒரு நிலை. இப்ப நான் இருக்கிறேன் அங்கேயும் கடைசி சுத்த திருமுகம் கஷ்டப்பட்டு வங்கர் வாழ்க்கை ஒரு ரெண்டு மூணு மாதமா வங்கர் வாழ்க்கை. இப்ப 2009-17 தான் நாங்கள் அங்கிருந்து முழுமையாக அங்கே வந்து அது கடைசி கட்ட வாழ்க்கைக்குள்ள வந்து மிகவும் வேதனையான சோகமான சில சம்பவங்கள் சில இல்லை எல்லாம் அங்க அந்த மூன்று மாத வாழ்க்கையும் மிகவும் ஒரு ஒரு என்னென்னு சொல்றது அவ்வளவு முகபோசமான வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து வந்து முகாமில் இருந்து பவனிய முகாமில் இருந்து இப்ப ஒரு 7-8 மாதமாக தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில வந்திருக்கோம். அப்படி இருந்து இப்ப எங்களுடைய நிலைமை வந்து இப்ப என்ன 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 பிள்ளைங்க நிறைய பாடியா இருந்தவங்க இருக்கிறாங்க. நாங்கள் 20 வருஷம் அங்க இவ்வளவு இதுக்கு கஷ்டப்பட்டு எங்களை உயிரையும் நாங்கள் பணியம் வச்சு எங்களை உயிரை எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு எங்களோட மண் பாசத்துல நாங்கள் இன்றைக்கு போராடி இன்னைக்கு எங்களுக்கு எங்களை பார்க்கின்ற ஒருவரும் இல்லை. நாங்கள் இன்னைக்கு நடத்தருவில் விட்ட மாதிரியும் எங்களை கவனிக்கிற ஒருவரும் இல்லை மாதிரியும் அப்படியா சூழ்நிலை வாழ்க்கை.
புலிக்கொடியை போர்த்திக் கொண்டு புலம்பெயர் மண்ணில் கம்பீரமாக திரிகின்றவர்கள், வீடு வீடாக சென்று உண்டியல் குலுக்கி நிதி சேகரிப்பவர்கள், ஆய்வுகள் என்ற பெயரில் தொலைக்காட்சிகளில் வானொலிகளில் அமர்ந்து வீரம் பேசுகின்றவர்கள், ஊடகங்களில் எழுதுகின்றவர்கள், அவற்றை வாசித்துவிட்டு விமர்சிப்பவர்கள், இவர்கள் அனைவருமே தலை குனிந்து நிற்க வேண்டிய சந்தர்ப்பம் இது. எம்மை காப்பதற்காக ஆயுதம் ஏந்திய யாரோ பெற்ற பிள்ளை என்று அனாதையாக நின்று கொண்டிருக்கின்றான். நாம் அழைத்தோம், அவன் ஓடி வந்தான். சைனட்டை கலட்டிவிட்டு சரணடைகின்றோம், அவன் அப்படியே செய்தான். அப்படிப்பட்டவர்களை கண்டுகொள்ளாத கொடுமையை இன்று நாம் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கின்றோம்.
நான் முன்னாள் போராளி, ராணுவ தலைப்புணர்வால் வலிக்கப்பட்டு கிழக்கு மாகாணத்துல மட்டக்களப்பு மாவட்டத்துல வசித்து கொண்டிருக்கிறோம். கடைசியா போராட்டத்தில இருந்து முள்ளிவாய்க்கால இருந்து அப்படியே நாங்கள் மக்களாளுடைய ராணுவத்திட்ட பகுதிக்கு மக்களோட வந்து எங்கள்கிட்ட ராணுவத்திட்ட சரணடைஞ்சினாங்க. எங்களை புனர்வாழ்வழிக்கிறோம் சொல்லி தடுப்பு காமில வச்சிருந்து ஒரு வருஷ காலமா புனர்வாழ்வழிச்சு அதுக்கு பிறகுதான் விட்டாங்க. புனர்வாழ்வழிச்ச காலத்திலயும் எங்களுக்கு ஒரு கைத்தொழில்கள் வேலை போய் வெளில போய் நாங்க வேலை செய்யக்கூடிய மாதிரி அப்படின்னு சொல்லி ஒன்றும் கணக்கல்ல அந்த ஒரு வருஷ காலமும் நாங்க உள்ளுக்குள்ள வளர்ந்துருந்தோம். நாங்க வெளியில வந்தும் ஒரு உதவிகள் அப்படி இப்படி வந்து இல்லை எங்களுக்கு. நாங்க இப்ப சமூகத்தார போராட்டத்துல இருந்து வந்த நாங்கள் வந்துதான் பார்க்கப்படுது. மற்றது இப்ப அரசாங்கமோ இல்ல வேற வர இந்த அமைப்புகளுமோ எங்களுக்கு உதவி செய்யலை. எங்களை வீட்டுலயும் அப்பா இல்லை அம்மாதான் இருக்கான். ரெண்டு பேர் படிக்கிறாங்க, இப்ப படிச்சு வந்துருக்குறாங்க. எண்ணாமான்னு சொல்லி சகோதரங்கள் அம்மா ஒரு வீட்டு வேலைக்கு போயிட்டான். எங்களுக்கு எங்களோட சாப்பாடு எங்களோட தங்கச்சாங்க படிப்புன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எங்களாங்க புலர்வாழ் வாழ்க்கையில சொன்னா எங்களுக்கு நாங்க வெளி வகையில எடுத்து தரலாம் அது செய்யலாம் அது செய்யலாம்னு சொல்லித்தான் எங்களை அப்படி புலர்வாழ் வந்து சொல்லி வெளியில விட்டவங்க. நான் அப்படி ஒண்ணுமே செய்ய
முன்னாள் போராளிகளில் ஒரு தரப்பினர் இருக்கின்றார்களா இல்லையா என்கின்ற விவரம் தெரியாமல் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ரகசிய சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மற்றொரு தரப்பினர் ஸ்ரீலங்காவின் சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டு விசாரணை கைதிகள் என்கின்ற பெயரில் நாளாந்தம் சித்திரவதைக்கு உள்ளாகிக் கொண்டிருப்பவர்கள். மூன்றாவதாக உள்ள தரப்பினர் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டவர்கள். இவ்வாறு விடுவிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுடைய நிலை பற்றித்தான் இன்றைய உண்மைகள் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்று வடக்கு கிழக்கில் நமது சமூகத்தின் மத்தியில் நடமாடப்பட்டுள்ள இந்த முன்னாள் போராளிகளின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அவர்களை நமது சமூகம் எவ்வாறு பார்க்கின்றது? அவர்களது எதிர்காலம் என்ன? இந்த விடயம் பற்றி முன்னாள் போராளிகளது வாழ்வாதாரம் பற்றிய அக்கறையை வெளிக்காண்பித்து வருகின்ற த ஃபவுண்டேஷன் ஆஃப் சேஞ்சஸ் என்கின்ற நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் திரு தியாகராஜா ராஜன் இவ்வாறு தெரிவித்தார்.
உண்மையாகவே அந்த போராளிகளை பொறுத்தவரை உடல் உள ரீதியாக மிக பாதிப்புக்குள்ளானவர்களாகவே காணப்படுகிறார்கள். அவர்களை இயல்பு நிலை இயல்பு வாழ்க்கைக்கு திருப்பி விடுவோம் என்று பல தரப்பாலும் கூறப்பட்டாலும் அவ்வகையான சூழல் இல்லை என்றே எங்களால் கூறக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் அதுக்கான அரசியல் கள யாத்தங்களும் அதுக்குரிய அவர்களுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தினாலும், அதே நேரம் அவர்கள் மீள சமூகத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு உறுப்பினர்கள் கூட சரியான மருத்துவ உளநல சீர்திட்டங்களை நடைமுறைப்படுத்தாத காரணத்தினால், மிகவும் உள ரீதியான பாதிப்புக்கு உள்ளாத காரணத்தினால், அவர்கள் குடும்பங்களுடன் சேர்ந்து அவர்களுடைய தொழில் துறைகளை முன்னெடுக்கக்கூடிய உடனடத்துடன் அவர்கள் காணப்பட்டிருக்கவில்லை.
இந்த பெட்டக நிகழ்ச்சிக்காக முன்னாள் போராளிகள் பலரை உண்மைகள் நிகழ்ச்சி குழுவினர் தொடர்பு கொண்டு அவர்களது தற்கால நிலைகள் பற்றி ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள். முள்ளிவாய்க்கால் சம்பவத்தில் தப்பிப்பிழைத்து பின்னர் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட பல முன்னாள் போராளிகள் இன்று பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தள்ளப்பட்ட நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பிறந்த, அவர்கள் வாழ்ந்த, அவர்கள் நேசித்த அந்த தமிழ் சமூகம் அந்த முன்னாள் போராளிகளை அந்நியமாக பார்க்கின்றது. அவர்களை மிகவும் கேவலமாக நடத்துகின்றது. அவர்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்குவதற்கு யாருமே தயாரில்லை. சிலரோ இவர்கள் பட்டு தெரிந்த பாட்டிற்கு இவர்களுக்கு இது தேவைதான் என்கின்ற துணிவு கூட அவர்கள் காதுபட பேசுகின்றார்கள்.
சமூகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் இப்ப அங்க போராளியா இருக்கும் போது சமூகத்தோட இருந்தாலும் நாங்கள் எல்லா போராளியும் சமூகமா இப்ப நாங்கள் இப்ப சமூகத்தில் நினைக்கப்பட்டாலும் இப்ப ஒட்டுமொத்தமா மக்களோட பார்வை எப்படி இருக்குங்கிற வேளாளர் ஒரு புறக்கணிச்சமான ஒரு சூழ்நிலைதான் நான் இப்ப இங்க இப்பத்திய மக்கள் இருக்கு. ஏன்னா இப்ப எல்லா மக்களுமே வந்து ஒட்டுமொத்தமா என்ன வரும் பொருளாதாரம் எங்க இருக்கோ அவங்களோட கதைக்கிற பேசுறதுன்ற சூழ்நிலைதான் இப்ப இருக்கு. இப்பத்திய சமூகத்துல அப்படி ஒரு பார்வை இருக்கு. அப்ப எங்கள்கிட்ட பொருளாதாரமும் இல்லை, அதே நேரத்தில் எங்களோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாக நாங்க பாதிக்கப்பட்ட நிலை இருக்கு. அப்ப எங்களுக்கு இங்கிட்ட வீட்டை வாரமும் கூட வாசல்ல கண்டாலும் அல்லது ரோட்ல கண்டாலும் கதைக்கோ பேசவோ திரும்பி பார்க்க கூட போவாங்க, அவருக்கு திரும்பி கூட பார்க்காம போறாங்க. ஏனென்று கேட்டால் நாங்கள் ரெண்டு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கோம். ஒன்று பொருளாதாரத்தில பாதிக்கப்பட்டிருக்கோம், அந்த அடுத்தது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த ரெண்டுகளையும் பாதிக்கப்பட்டவங்களை சமூகம் புறக்கணிச்சுதான் பாக்குது. சமூகத்தால வந்து எங்களுக்கு ஒரு வரவழைப்புன்றதே இல்லை. இப்ப நாங்கள் எங்களை குறைய நாங்கள் மறைச்சு வாழணும் நினைச்சு மறைக்க முடியாது. அதாவது எங்களை குறையே நாங்கள் எங்களுக்கே தெரியாம நாங்கள் வாழணும் சொன்னால் எங்கள்ட்ட ஒரு பொருளாதாரம் இருக்கும். எங்களுக்கு ஒரு பொருளாதாரம் இருந்தா அந்த பொருளாதார ரீதியில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்குள்ள எங்களுக்கு எங்களோட குறை தெரியாம போகும். இப்ப நாங்கள் அங்க ஏற்கனவே இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு தாள் இல்லாதவரா பிளே ஸ்டேஷன்ல நடந்து கொண்டு போறாருன்னு சொன்னா அவர் முனைவர் போறார். இவங்க வந்து ஏற்கனவே போராட்டத்தில் இருந்து இப்படி கொடுமையல் செய்தவுடைய தனிவங்கள் இப்படி இருக்கிறாங்க. இவங்க இதை பார்த்து இவங்க அனுபவிக்கிறாங்கன்ற மாதிரி மக்களோட பார்வை இப்போ இருக்குது. இதெல்லாம் இந்த மக்களோட பார்வை இங்க எங்கே கிழக்கு மாவட்டம் எல்லா இடத்துலயும் இருக்குது. ஒரு ஆயிரத்துல ஒரு தான் அரவடைக்கிறமா இருக்கிறான், அன்புதாரமா இருக்கிறான். மற்றக்கள் எல்லாருமே வந்து இதான் ஒரு 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 புறக்கணித்தன் சூழ்நிலை. அப்ப இன்னும் இன்னும் எங்களுக்கு இப்படி சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டு போகல மனம் மிக இன்னும் இன்னும் மோசமா பாதிக்கப்பட்டு கொண்டு போகுது. அப்படியான சூழ்நிலை இப்ப நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இரண்டு கால்களையும் கிளந்து வாழ்வதற்கான எந்த விடயத்திற்கும் மற்றவர்களின் உதவிகளை எதிர்பார்த்து நிற்கும் எத்தனையோ இளம் வாலிபர்கள் வடக்கு கிழக்கில் நாளாந்தம் கண்ணீர் விட்டபடி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். விசாரணைகள் என்கின்ற பெயரில் ஸ்ரீலங்கா படையினராலும் அவர்களின் கூலிப்படையினராலும் மேற்கொள்ளப்படும் வெளியில் கூற முடியாத எத்தனையோ கொடுமைகளை சகித்துக் கொண்டு மனதுக்குள் ஒப்பாரி வைத்தபடி எத்தனையோ இளம் பெண்கள் நமது மண்ணில் நாளாந்தம் செத்து பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். விதவைகள், வாழாவட்டி, விளங்காதவன், முடவன், ஒன்றுக்கும் உதவாதவன், இப்படியாக தமிழ் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டு வேதனையின் விளிம்பில் பிச்சை எடுத்தாவது தனது குடும்பத்தை காப்பாற்றி விட வேண்டும் என்கின்ற நிலப்பில் வீதிகளுக்கு இறங்கிவிட்ட பல இளைஞர்களை எங்களால் வடக்கு கிழக்கில் காண முடிந்தது.
முகாமுக்கு வந்து முகாம்ல இருந்து பிள்ளை உயிர் உயிர் போற அளவுல இருந்து பிள்ளைய தப்ப விட்டு திரும்ப மீளக்குடியேறி வெண்ணிக்கு வந்திருந்த நாங்கள். நிலைமை இப்ப கஷ்டத்திலான் சரியா கஷ்டத்திலான் இருக்கிறோம். இருக்க இடம் இல்லாம நான் இப்ப அன்டியோட தான் இருக்கேன், அம்மா தங்கச்சியோட தான் சேர்ந்து அவதான் தச்சிருக்கிறா எங்களை கஷ்டத்திலான் இருக்கிறோம் தெரியா.
பொதுவாகவே முன்னாள் போராளிகள் விடயத்தில் தமிழ் சமூகம் அக்கறையை வெளியிடாமை என்பது ஒரு மிகப்பெரிய சமூக சீர்கேட்டிற்கு வழிசமைப்பதாக அமைந்துவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒரு சமூகத்தின் விடுவுக்காக என்று நினைத்து தன்னை அர்ப்பணிக்க முன்வந்த ஒருவன் இன்று அதே சமூகத்தால் ஓரங்கட்டப்படும் நிலை என்பதும் அந்த நிலையினால் அந்த இளைஞனின் மனதில் உருவாகும் சமூக கோபம் என்பதும் பல்வேறு சமூக விரோத நடவடிக்கைகளை செய்வதற்கு அந்த இளைஞனை தூண்டிவிடும் என்று உளவியலாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். கைவிடப்பட்ட நிலையில் சமூகத்தின் மத்தியில் கஷ்டப்பட்ட முன்னாள் போராளிகள் மிக மோசமான வன்முறையாளர்களாக சமூக விரோதிகளாக மாறிய வரலாறு பல நாடுகளில் காணப்படுகின்றது. என் ஈழத்தில் கூட விடுதலை புலிகளால் தடை செய்யப்பட்ட தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்த பல நூறு போராளிகள் பின்னாட்களில் தமிழ் சமூகம் மீது காழ்ப்புணர்வு கொண்டு செயற்பட்ட கொடுமையான வரலாற்றை தமிழ் இனம் அனுபவமாக கண்டிருக்கின்றது. தமிழ் இளைஞர்களை சித்திரவதை செய்வதிலும் அவர்களை கொடுமையாக கொலை செய்வதிலும் பல்வேறு தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்த முன்னாள் போராளிகள் ஸ்ரீலங்கா படையினரை விட மிக கொடூரமாக செயற்பட்ட சந்தர்ப்பங்களையும் நாம் நன்கு அறிவோம். ஒரு சமூகம் அந்த சமூகத்திற்காக போராட முன்வந்தவர்களை கைவிடும் சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவ்வாறு கைவிடப்பட்டவர்கள் சமூக விரோத நிலைப்பாட்டை எடுப்பதற்கு இலகுவாகவே வள்ளி சமைத்துவிடும். எனவே இந்த முன்னாள் போராளிகள் பிடியத்தில் நாம் அதீத அக்கறை வெளிப்படுத்துவது மிக மிக அவசியம்.
அந்த உறுப்பினர்களை பொறுத்தவரை போர்க்காலங்களிலும் சரி, போருக்கு பின்னிய காலங்களிலும் சரி, அவர்களுக்கான சரியான மருத்துவ வசதிகள் அல்லது மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டிருக்கவில்லை. உதாரணமாக அனைவர் அதில் பெரும்பாலான அவர்களின் உடல்களில் இன்னும் செல் மற்றும் இனிய வெடிப்பதற்குரிய பொருட்களின் பாகங்கள் உடலில் காணப்படுகிறது, காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுடன் அநேக போராளிகள் அவயங்களை ஏதோ விதத்தில் உடலில் உள்ள அவயங்கள், கைகளா இருக்கட்டும், கால்களா இருக்கட்டும், கண்களா இருக்கட்டும், கேட்கும் சக்திகளா இருக்கட்டும், இவ்வாறு பல விதி பாதிப்புக்குள்ளாகினர் இருக்கிறார்கள். இவ்வகையான போராளிகளுக்கு சரியான தொடர் மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டதாகவோ அல்லது சரியான சத்திர சிகிச்சைகள் மூலம் அந்த பாகங்கள் அகற்றப்பட்டு அவர்களுக்கு தொடர்ந்து அதுக்குரிய மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டதாக இல்லை. எங்களுடைய வைத்தியசாலை நாடி அந்த போராளிகள் சென்ற போதும் கூட அவர்கள் சரியான முறையில் நடத்தப்படவில்லை. அதை முழுமையாக அவர்களை பறிக்காமல் இதைகள் எடுத்தால் நீங்கள் உயிர் ஆபத்தை நோக்க வேண்டி வரும் என்ற அளவுக்கு கூட சில வார்த்தை பிரியோகங்கள் கூட அவர்களின் மரணம் சம்பந்தமான அவருடைய எதிர்காலம் சம்பந்தமான ஒரு அச்சத்தையும் பீதியையும் கொண்டு வரக்கூடிய நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது. இதர்கள் தொடர்பாக சரியான ஒரு மருத்துவ சார்ந்த திட்டங்கள் ஒருவரிடமும் இல்லை அல்லது இன்னும் நடைமுறைப்படுத்துவதில் இல்லை உண்மை. அதே நேரம் உளவல தொடர்பான பிரச்சனைகளை பொறுத்தவரை அவர்கள் ஒரு சிறிய நோக்கோடு சில முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருந்தவர்கள் என்று மீள ஒரு சமூகத்தில் நினைக்கப்பட்ட பொழுதும் அதை எதுவும் நடைபெறாத நிலையில் இன்னும் சமூகத்தில் அவர்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் இல்லாத ஒரு மீண்டும் அதே நிலைமைக்கு நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு பிரதானமான தாழ்வு சிக்கல் அனைவர் மத்தியிலும் காணப்படுகிறது. அதே நேரம் இந்த காலப்பகுதிக்குள் அவர்களுக்கு நடந்த உடல் உளவீதியான துன்புறுத்தல்கள் அந்த விடயங்கள் அவர்களை பொறுத்தவரை மிகவும் பாதிப்பு கொண்டதாக இருக்கிறது. இன்னும் அவர்கள் இயல்பு நிலையை அடைய முடியாமல் இருப்பதற்கு இந்த அகப்புற சூழல்கள் மிகவும் தாக்கம் செலுத்துகின்றன.
ஒரு காலத்தில் எங்கள் கண்களின் முன் கம்பீரமாக பலம் வந்த பல போராளிகள் இன்று கூனி குறுகி சமூகத்தின் முன்வர பயந்து விரக்தியாக வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கின்றார்கள். இவர்களுக்கான நமது பதில் என்ன? இவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? கருணாவை நம்பி அவர் பின்னால் சென்றவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை அவர் பெற்றுக் கொடுத்து விட்டார். டக்ளஸ் தேவானந்தாவை நம்பி அவர் பின்னால் சென்றவர்களுக்கும் அவர் நல்ல பொருளாதார வசதிகளை செய்து கொடுத்து விட்டார். பிள்ளையானை நம்பி அவர் பின்னால் சென்றவர்களுக்கும் பதவிகள், வியாபாரங்கள் என்று பல முன்னேற்றங்களை அவர் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். தமிழ் தேசியம் என்றும் தமிழீழ விடுதலை என்றும் புறப்பட்ட இந்த முன்னாள் போராளிகளுக்கு தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கின்ற நாங்கள் வழங்கப்போகின்ற பதில் என்ன?